ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பாகவே திமுக விஞ்ஞான ரீதியில சயின்டிபிக் கரப்ஷன் எப்படி செய்யணும்னு ஆனா மாட்டக்கூடாது. இந்த அம்மாவுக்கு தெரியல, அது மாட்டிக்கிச்சு. 91 to 96 வரைக்கும் தெரியல, ஏதோ போனோம் மாட்டிக்கிச்சு. அதுக்கப்புறம் ரெண்டு டேர்ம்ல மாட்டல, அதுவும் விஞ்ஞான ரீதியில ஊழல் செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க, கத்துக்கிட்டாங்க.
இன்னைக்கு அதிமுக சொத்து குவிப்பு வழக்குல சிக்கி இருக்கு. முழு பக்க விளம்பரங்களை கொடுத்து இன்னைக்கு மக்களை ஏமாற்றணும்னு நினைக்கிறாங்க. ஆனா தமிழ்நாடு மக்கள் மிகவும் புத்திசாலிகள் என்பதை தேர்தலில் நிச்சயம் புரிய வைப்பார்கள்.
இந்தியாவில் அதிக ஊழல் நடைபெறுகிற மாநிலம் தமிழ்நாடு என்று பொருளாதார ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இதை விட வெட்கக்கேடும் அவமானமும் கேவலமும் அண்ணா திமுக என்ன இருக்க முடியும்?
எந்த ஒரு நாடாகட்டும் இல்லை மாநிலமாகட்டும், தேர்தல் என்று வரும்போது மற்றைய கட்சிகளை விட ஆட்சியில் இருக்கும் கட்சிக்குத்தான் அழுத்தம் அதிகமாக இருக்கும். ஆட்சிக்கு வந்த காலத்திலிருந்து தேர்தல் காலம் வரை அந்த கட்சி எப்படி நிர்வாகம் செய்தது, மக்கள் நலன் எவ்வாறு மேம்படுத்தப்பட்டது, பொருளாதாரம் எவ்வளவு முன்னேறியது என்று அவர்கள் கட்டுப்பாட்டினுள் இருக்கும் பல விடயங்கள் மட்டுமல்ல, இயற்கை சீற்றங்கள், வெளியுலக காரணிகளுக்கு ஆட்சி எவ்வாறு முகம் கொடுத்தது என்பதையும் வாக்காளர்கள் மனதில் வைத்துத்தான் தேர்தலில் ஆளும் கட்சியை மீண்டும் ஆட்சியில் அமர்த்துவதா இல்லையா என்று தீர்மானிப்பார்கள். அதற்கு 15வது தமிழக சட்டசபை தேர்தலை எதிர்கொள்ளும் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகமும் விதிவிலக்கல்ல. அது சந்திக்கும் சவால்களும் கொஞ்ச நஞ்சமல்ல.
வெற்றி பெற்ற முதல் நாள் உங்கள் அரசு என்ற வார்த்தை மறுநாள் நான் எனது அரசு என்றானது.
சமச்சீர் கல்வியில் நீதிமன்றம் உங்கள் மூக்கை உடைத்தது. பாட புத்தகங்களை அச்சடித்து 450 கோடி ரூபாயை வீணடித்தது.
அண்ணா நூலகத்தை நாசப்படுத்தியது. பால் விலையை உயர்த்தியது.
பஸ் கட்டணம் உயர்த்தியது.
தொழில் நிறுவனங்கள் தமிழகத்தை விட்டே ஓடியது.
ஒரு மின் உற்பத்தி நிலையம் கூட அமைக்காதது.
காலஞ்சென்ற சி.என். அண்ணாதுரையின் மறைவுக்கு பின் திராவிட முன்னேற்றக் கழக தலைவராகவும் தமிழ்நாட்டின் முதல்வராகவும் மு. கருணாநிதி ஆன பின்னர் அக்கட்சியின் பொருளாளராக இருந்த எம்.ஜி. ராமச்சந்திரன் கட்சியிலிருந்து நீக்கப்பட்டார். எம்.ஜி. ராமச்சந்திரன் தலைமையில் இயங்கிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக தலைமை பதவியை ஜெயலலிதா 1990 ஏற்றுக்கொண்டார். அவர் தலைமையில் அதிமுக 2011 தேர்தலில் 203 ஆசனங்களை கைப்பற்றியது. சொத்துக்குவிப்பு வழக்கில் கைதாகி அரசியலில் ஈடுபட முடியாது என்று தீர்ப்பளிக்கப்பட்டிருந்த ஜெயலலிதா அதிலிருந்து மீண்டும் அவர் தலைமையில் அதிமுக தேர்தலை சந்திக்க தயாராகிக் கொண்டிருக்கிறது. ஒரு கட்சி தேர்தலில் நிற்கும்போது எந்த கொள்கைகளை முன்வைத்து அதில் போட்டியிடுகின்றது என்பது முக்கியமல்லவா? அதனை நாம் அதிமுக கொள்கை பரப்பு செயலாளர் சி.ஆர். சரஸ்வதியிடம் கேட்டபோது,
எங்களுடைய இயக்கத்தின் ஒரே கொள்கை மக்கள் நலன். அம்மா எப்பவுமே என்ன சொல்லுவாங்கன்னா, மக்களால் நான், மக்களுக்காக நான் சொல்லுவாங்க.
அதனை அதிமுகவின் துணை கொள்கை பரப்பு செயலாளர் நாஞ்சில் சம்பத் நம்மிடம் சொன்ன விதம் சற்று வித்தியாசமானது.
அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எந்த நோக்கத்திற்காக தொடங்கப்பட்டதோ அந்த நோக்கத்தை பரிபூர்ணமாக நிறைவேற்றி தருவதற்கு அடையாளமாக வாக்களியுங்கள் என்று வாக்காளர்களிடத்தில் விண்ணப்பிக்க இருக்கிறோம்.
இதனை தமது சாதனைகளின் அடிப்படையிலும் முன்வைக்கப்பட்டிருக்கும் தேர்தல் அறிக்கையின் அடிப்படையிலும் மக்களிடம் வாக்கு கேட்கப் போகிறோம் என்கிறார் தொழிலதிபரும் ஆவடி தொகுதி அதிமுக வேட்பாளருமான ம. ஃபொய் கே. பாண்டியராஜன்.
புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய 5 வருட சாதனைகளை முன்வைத்து, குறிப்பாக எண்ணற்ற நலத்திட்டங்கள், அதையும் விட அதிகமான வளர்ச்சி திட்டங்கள், தமிழகம் மின்மிகை மாநிலமாக மின்சாரத்தில் உருவெடுத்தது, அது சார்ந்த தொழில்கள் வளர்ச்சி, விவசாயத்தில் சாதனைகள், இவை அனைத்தையும் முன்வைத்து இந்த தேர்தலை சந்திக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் இந்த தேர்தலை சாதனைகளின் அடிப்படையிலும் மீண்டும் வந்தால் என்ன செய்வோம் என்ற தொலைநோக்கு பார்வையுடன் கூடிய தேர்தல் அறிக்கையின் அடிப்படையிலும் இந்த தேர்தலை சந்திக்கிறது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம்.
எந்த கொள்கையை முன்வைத்து போட்டியிட்டாலும் ஒரு ஆளும் கட்சி மீண்டும் ஆட்சியை பிடிப்பதென்பது தமிழக சட்டமன்ற தேர்தலில் எம்.ஜி.ஆர். முதலமைச்சராக இருந்த காலத்தின் பின்னர் நடைபெறவில்லை. 1987 பின் ஒவ்வொரு தேர்தலிலும் ஆளும் கட்சி எதிர்க்கட்சியாகுவதும் எதிர்க்கட்சி ஆளும் கட்சியாகுவதையும் தான் தமிழக சரித்திரம் கண்டிருக்கிறது. அந்த போக்கு இந்த தேர்தலில் மாறும் என்று நாஞ்சில் சம்பத் நம்மிடம் நம்பிக்கையுடன் கூறினார்.
நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பெற்ற வெற்றி தான். காஷ்மீரில் இருந்து தொடங்கிய மோடி அலை அக்காட பீடபூமிக்கு தமிழ்நாட்டில் ஊடுருவ முடியவில்லை. ஆன்டி கவர்மெண்ட் வேவ் என்கிற எல்லையை தாண்டி ஆளுங்கட்சியாக இருந்து கொண்டே 39 இடங்களில் நின்று 37 இடங்களில் வென்று இந்தியாவினுடைய மூன்றாவது மிகப்பெரிய கட்சியாக இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் விசுரூபம் எடுத்திருக்கிறது. அந்த தேர்தலாவது நாடாளுமன்ற தேர்தல், ஆனால் இந்த தேர்தல் சட்டமன்ற தேர்தல். மக்கள் கழகம் எம்ஜிஆர் என்ன சாதனையை நிகழ்த்தினாரோ அதே சாதனையை இந்த தேர்தலில் அம்மா அவர்கள் நிகழ்த்த போகிறார்கள்.
நாஞ்சில் சம்பத் நம்மிடம் சொன்னதையே டெக்கன் ஹெரல்ட் பத்திரிகையின் நிர்வாக ஆசிரியர் பகவான் சிங்கும் நம்மிடம் வெளிப்படுத்தினார்.
பாசிபிலிட்டிஸ் இருக்கு இந்த முறை, ஏன்னா அப்போசிஷன் ரொம்ப டிவைடடா இருக்கு. இதே இது விஜயகாந்த் டிஎன்கே அணில சேர்ந்திருந்தால் இன்னொரு முறை இந்த டேர்ம் வின் பண்றதுக்கு நிச்சயமாக கஷ்டமா இருக்கும்.
இந்த எதிர்கட்சிகள் சிதறுண்டு போய் இருப்பதற்கும் அதிமுக பின்னணியில் செயற்பட்டிருக்கலாம் என்கிறார் பகவான் சிங்.
டிஎன்டிகே விஜயகாந்த் டிஎன்கே அணியில தேர்வார் என்ற ஒரு எதிர்பார்ப்பு இங்கு இருந்தது, அது உடஞ்சி போச்சு. அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் அதிமுக ஜெயலலிதா என்னன்னா அவங்க ஹெல்ப் பண்ணி, நான் காசு கொடுத்தவன் சொல்ல மாட்டேன், ஹெல்ப் பண்ணி இந்த மக்கள் நல கூட்டணியில அவர் இப்ப சேர்ந்திருக்கிறார். அதனால இப்ப விஜயகாந்த் ஒரு 3% 3-4% தான் ஓட்டு இருந்தா கூட
ஒரு பப்ளிக் பெர்செப்ஷன் இருக்கு இல்லையா.
இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இந்த மக்கள் நல கூட்டணி அதோட டிஎம்டிக்கு சேர்ந்த உடனே அது ஒரு கன்சிடரபிளி ஸ்ட்ராங் அலையன்ஸா வந்திருக்கு. அது என்னன்னா அந்த அளவுக்கு ஒரு ஆன்டி ஏடிஎம்கே அலையன்ஸா இருக்கோ அதே போல ஆன்டி டிஎம்கே கூட தான். அதுக்காக தான் கருணாநிதி ரொம்ப முயற்சி பண்ணியிருந்தார் முதல்ல. ஆனால் அதுக்கு நாங்கள் கேள்விப்படுறதுல ஜெயலலிதாவும் பெரிய ஒரு யூகத்தை போட்டு அந்த முயற்சியை உடைச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி.
ஆனால் தேமுதிக திமுகவுடன் இணையாததாலேயே அதிமுக வெற்றி பெறும் என்றில்லை. அதிமுகவின் ஆட்சியின் அலங்கோலத்தை நாடே அறியும் என்றும் வெள்ளத்தின் போது அம்மா எங்கே போனால் உங்களை வந்து பார்த்தாரா என்று துண்டு பிரசுரங்களை விநியோகித்திருக்கிறார் திமுக பொருளாளர் ஸ்டாலின். வெள்ளத்தினால் தமிழ்நாடு அவதிப்பட்டிருந்த வேளை அதிமுக தனது பொதுக்குழு கூட்டத்தை சென்னையில் கோலாகலமாக நடத்தியது. அது பலத்த விமர்சனத்துக்கு உள்ளானது. ஆனால் இந்த விமர்சனத்தை பற்றி நாம் கேட்டபோது அதனை அதிமுகவின் மாஃபாய் கே பாண்டியராஜன் ஏற்றுக்கொள்ள மறுத்தார்.
வரலாறு காணாத மழை, அதன் காரணமாக வெள்ளம் 5 மாவட்டங்களை தாக்கிய போது வெள்ளம் வந்து 5 நாட்களில் சென்னை மற்றும் புறநகர்கள் வெகு விரைவில் தனது இயற்கை கதிக்கு அடைவதற்கு புரட்சித் தலைவி அம்மா அவர்களின் அரசாங்கம் எல்லா முயற்சிகளையும் எடுத்தது. வெள்ள நிவாரணம் முறையாக வழங்கப்பட்டிருக்கிறது. 28 லட்சம் மக்களுக்கு மேல் வெள்ள நிவாரணம் வழங்கப்பட்டிருக்கிறது. அவர்களுடைய வாழ்க்கையை சீரமைப்பதற்காக எண்ணற்ற திட்டங்கள், குறிப்பாக வணிகர்களுக்கு கடனுதவி மற்றும் இளைஞர்களுக்கு தொழில் உதவி தொகைகள் வந்து வழங்கப்பட்டிருக்கின்றன. அனைவருக்கும் வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட குறிப்பாக கூவநதி குடசிலை ஆற்றின் அருகில் இருக்கும் மக்களுக்கு சொந்த வீடு கிடைப்பதற்கு குடிசமாற்று வாரியம் சார்பாக 5 லட்சம் வீடுகள் உருவாவதற்கு திட்டங்கள் தீட்டப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. அவை நிறைவேற்றப்பட்டும் இருக்கின்றன. அதனால வந்து வெள்ளத்தை பொறுத்த வரைக்கும் எதிர்கட்சிகளுடைய குற்றச்சாட்டு இது சாரமும் கிடையாது, தரத்தும் கிடையாது.
இது SBS தமிழ். ஆஸ்திரேலியா முழுவதும் ஒலிக்கும் ஒரே தமிழ் ஒலிபரப்பு. அதில் நாம் எதிர்வரும் தமிழக சட்டசபை தேர்தலில் போட்டியிடும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் குறித்த நிகழ்ச்சியை கேட்டுக் கொண்டிருக்கிறோம். சென்னையில் இந்த கூட்டத்தை நடத்தியது மிகச்சரி என்று CR சரஸ்வதி எம்முடன் வாதிட்டார்.
இது மாநாடோ பொதுக்கூட்டமோ அல்ல, செயற்குழு பொதுக்குழு ஒரு கட்சி நடத்தி ஆகணும் எல்லா இயக்கத்திலயுமே. அது வெள்ளம் பாதிக்கப்பட்டு மக்கள் இங்க பிரச்சனையில் இருக்கும் போது இப்ப நம்ம வெளியூருக்கு போறோம்னா கட்சியில இருக்க எல்லாருமே டிராவலிங் அங்க சிஎம் டிராவல் பண்ணணும், ஆனால் டைம் அதிகமா எடுக்கும். அதே சமயத்தில் டிசம்பருக்குள் நம்ம பொதுக்குழு செயற்குழு நடத்தி முடிக்க வேண்டும். ஆகவே இங்க வந்து அந்த ஃபார்மாலிட்டி பண்ணணுங்கிறதுக்காக பண்ணாது. மாநாடோ இல்ல கட்சி கூட்டங்களோ இல்ல பெரிய விழாவோ கிடையாது.
ஜெயலலிதா ஒருவர் தான் கட்சி, அவர் சொல்வதுதான் ஆட்சி, அமைச்சர்கள் தனித்து எந்த முடிவும் எடுப்பதில்லையா என்று எதிர்கட்சிகள் விமர்சனத்தை முன்வைக்கின்றன. இந்த விமர்சனத்தை ஏற்றுக்கொண்டாலும் அதில் தவறில்லை என்று நம்மிடம் சொன்னார் நாஞ்சில் சம்பத்.
அவருடைய ஆளுமை பண்புக்கு அடையாளமே தவிர அமைச்சர்கள் முதலமைச்சரிடம் கேட்டுக்கொண்டுதான் செய்ய வேண்டும் என்று ஒரு விதி நடைமுறையில் இருக்கிறது என்பது உண்மைதான் என்றாலும் கூட அதிலே ஒன்றும் தவறு இருப்பதாக கருதி கொள்ள முடியாது.
அந்த கட்டுப்பாட்டை ஒரு குடும்பத்தில் நடப்பதுடன் ஒப்பிடுகிறார் CR சரஸ்வதி.
ஒரு சாதாரண குடும்பத்தையே எடுத்துக்கங்க. ஒரு குடும்பம் ஒரு தலைவன் கட்டுப்பாட்டில் இருந்தால்தான் அந்த குடும்பம் சீராக இருக்கும்.
ஒரு கட்சி என்பது ஒரு தலைமை என்பது ஒரு ஒரு கண்ட்ரோல் பவர் உள்ள தலைமையா இருக்கணும். ஒரு ராணுவ கட்டுப்பாடு எங்க இருக்குன்னா எங்களை அனைத்து இந்த அண்ணா திமுக பெருமையா சொல்லிக்கிறேன். ஏன்னா அம்மா ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டால் 2 கோடி தொண்டர்கள் இன்னைக்கு இந்த கட்சியில இருக்கிறாங்க. இந்தியாவிலே அதிக தொண்டர்கள் உள்ள இயக்கம் இந்த இயக்கம்.
பகவான் சிங்கின் பார்வை இப்படி இருக்கிறது.
கருணாநிதியா இருந்தா கூட ஒரு அமைச்சரை ஒரு பவர்ஃபுல் மினிஸ்டர் லைக் துரைமுருகன் இருந்தோ சீட்டு கொடுக்காம உட்கார வைக்க முடியுமா? நரேந்திர மோடியால முடியுமா? பிஜேபியில அது போல செய்ய ஆனா அதிமுக முடியும்.
சரி, ஒரு கட்டுப்பாடு நல்லதுதான், ஆனால் எதற்கெடுத்தாலும் அதில் ஜெயலலிதாவின் படத்தை ஸ்டிக்கராக ஒட்ட வேண்டுமா? எல்லா திட்டங்களுக்கும் அவர் பெயரைத்தான் வைக்க வேண்டுமா என்ற விமர்சனம் எழுகிறது. இது குறித்து மக்களிடம் ஆய்வு செய்த பகவான் சிங் இப்படி குறிப்பிடுகிறார்.
அது என்ன, இதை பத்தி நாங்க ஸ்பெசிபிக்கா கேட்டோம். படிச்சவங்க உங்களை மாதிரி என்ன மாதிரி படிச்சவங்க சிட்டியில இருக்கிறவங்க அவங்க ஒரு மாதிரி ஒரு அருவறுப்பா நினைக்கலாம். மக்களுக்கு என்ன நினைக்கிறாங்க, சரி நமக்கு கிடைக்குது.
ஆட்சிக்கு வந்த அடுத்த வருடம் விஷன் தமிழ்நாடு 2023 என்று பாரிய ஒரு கட்டமைப்பு திட்டத்தை அதிமுக அறிமுகப்படுத்தியது. அதில் கூறப்பட்ட எல்லா விடயங்களையும் இன்னமும் செய்து முடிக்கவில்லை. ஆனால் செய்த நல்லவற்றை நாம் நம்பிக்கையுடன் நோக்க வேண்டுமென்று அதிமுகவின் சி ஆர் சரஸ்வதி எம்மிடம் கூறினார்.
சார், முதலாவது உலக முதலீட்டார் மாநாடை முதல் முதல்ல தமிழ்நாட்டில் சென்னையில் நடத்த முதலமைச்சர் அம்மா தான். அதன் மூலமா 2,42,000 கோடி தமிழ்நாட்டுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு அம்மா வந்து வழிவகுத்திருக்காங்க. அதில் இப்பொழுது சில ஃபேக்டரி தொடங்கப்பட்டு இப்ப சமீபத்தில் அம்மா காணொலி மூலமா திறந்தும் வச்சிருக்காங்க.
அதனை மாஃபாய் கே பாண்டியராஜனும் மும்மிடம் வலியுறுத்தினார்.
கல்வி சார்ந்த சாதனைகள் உன்னதமான நிலைக்கு சாதித்திருக்கிறோம். முதலாக 100 பேர் பிளஸ் டூவில் இருந்து முடித்து வெளியேறினால் 45 பேர் கல்லூரியில் இணையும் சாதனை என்பது மிகப்பெரிய சாதனை என்று நினைக்கிறோம். தமிழகம் இன்று கல்வியின் தலைநகரமாக உருவெடுத்திருக்கிறது. அதே போல மருத்துவத்தை பொறுத்தவரை சொன்ன விஷயங்களை அச்சு பிசகாமல் செயல்படுத்தி இருக்கிறோம். இன்று இந்தியாவில் இருக்கும் மாநிலங்களிலே மருத்துவத்துறையில் மக்கள் நல்வாழ்வுத்துறையில் மிகப்பெரிய அளவு சாதனையை செய்தது தமிழக அரசாங்கம். லட்சுமி அம்மா அவருடைய தலைமையின் கீழ் நடக்கும் தமிழக அரசாங்கம் குறிப்பாக குழந்தைகள் இறப்பு விகிதம் 20%க்கும் கீழ் குறைந்தது முதல் முறையாக தமிழகத்தில் தான். மில்லனியம் டெவலப்மெண்ட் கோல்ஸ் என்று சொல்லக்கூடிய உலகளாவிய குறிக்கோள்களை 2015க்கு முன்னாலே செயல்படுத்திய அரசாங்கம் தமிழக அரசாங்கம். அதே போல் வேலைவாய்ப்பு 1,08,00,000 பேருக்கு முறை சார்ந்த வேலை வாய்ப்புகளை உருவாக்கி தந்தது தமிழக அரசாங்கம். திறன் வளர்த்தல் தொழில் முனைப்பு இரண்டையும் ஊக்கப்படுத்தி மிகப்பெரிய சாதனையை வேலைவாய்ப்பு துறையில் உருவாக்கி தந்தது தமிழக அரசாங்கம். இது போன்ற எண்ணற்ற சாதனைகளின் அடிப்படையில் தேர்தலை சந்திக்கிறோம்.
ஈழத் தமிழர்களுக்காக வெறும் குரல் மட்டும் கொடுக்கவில்லை, அதற்காக சில அரசியல் நகர்வுகளையும் அதிமுக அரசும் ஜெயலலிதாவும் மேற்கொண்டார்கள் என்கிறார் அருணாச்சல் சம்பத்.
5 ஆண்டு கால கருணாநிதியினுடைய ஆட்சியில ஈழத்தமிழர்களுக்காக ஒரு தீர்மானம் கூட அவரால் நிறைவேற்ற முடியவில்லை. வைகோவால் பேசத்தான் முடிந்தது, ஆனால் இதை இங்கே நடைமுறைப்படுத்தி காட்டுள்ள வல்லமை உள்ள தலைமை அம்மாவின் தலைமை. தமிழ் ஈழத்திற்காக ஒரு ரெஃபரண்டம் நடத்துங்கள் என்றும் இலங்கை மீது பொருளாதார தடை கொண்டு வாருங்கள் என்றும் ராஜபக்சேயை சர்வதேச குற்றவாளி கூண்டில் நிறுத்துங்கள் என்றும் ஒரு தீர்மானம் கொண்டு வருகிற தலைமையாக அம்மாவின் தலைமையை பார்க்கிறேன்.
கட்சியில் இருப்பவர்கள் தமது கட்சி நல்லது மட்டுமே செய்தது என்றுதானே சொல்வார்கள். அரசு நடத்தும் டாஸ்மாக் கடைகளால் தமிழக மக்கள் குடிபோதைக்கு அடிமையாகி வருகிறார்கள் என்றும் மதுவிலக்கு அறிமுகப்படுத்த வேண்டும் என்றும் எதிர்கட்சிகள் குரல் எழுப்பி வருகின்றன. இதற்கு திமுக பதில் சொல்ல வேண்டும் என்று சி ஆர் சரஸ்வதி குறிப்பிட்டார்.
அதாவது சார், மது விலக்கு வந்து ஒரு 6 மாசம் முன்னாடி வரைக்கும் யாருமே அதை பத்தி பேசல. DMK has no right. மதுபான தொழிற்சாலைகளை தமிழ்நாட்டில் 90% நடத்துவது திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த அவர்கள் குடும்பமும் அவர்கள் கட்சியில் முக்கிய பொறுப்பாளர்களும் முதல்ல மதுபான தொழிற்சாலைகளை மூடிட்டு வந்து இந்த பாருங்க நாங்க நடத்துற மதுபான தொழிற்சாலையே மூடிட்டோம், 1 வருஷத்துக்கு 16,000 கோடி எங்களுக்கு வந்து லாபம் வருது, அதையே நாங்க வேண்டாம்னு சொல்லிட்டோம் பேசினா நல்லா இருக்கும். அவங்க தொழிற்சாலைகளை மூட சொல்லி நாங்க கேட்கும் போதெல்லாம் அதை பத்தி பதில் சொல்லல.
மதுவிலக்கு குறித்து மாஃபாய் கே பாண்டியராஜனின் கருத்து,
மதுவிலக்கு என்ற குறிக்கோளை நோக்கி செல்லக்கூடிய ஒரு அரசியல் தலைவர் தமிழகத்தில் இருந்தால் அது புரட்சி தலைவி அம்மா மட்டும்தான். எந்த நேரத்தில் எந்த வேகத்தில் இதை செயல்படுத்த வேண்டும் என்பது புரட்சி தலைவி அம்மா அவர்கள் முடிவு செய்ய வேண்டிய விஷயம்.
எதிர்கட்சிகளின் கேள்விக்கான பதிலை நேற்று ஜெயலலிதா அறிவித்தார்.
தலைமையிலான அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று மீண்டும் ஆட்சி அமைத்தவுடன் மதுவிலக்கு படிப்படியாக அமல்படுத்தப்பட்டு பூரண மதுவிலக்கு என்ற நிலை எய்தப்படும். முதலில்
யார் எங்கு போட்டியிடப் போகிறார் என்பது உறுதியாக தெரியாவிட்டாலும் தேர்தலில் மிகப்பெரும் சாதனை படைத்து வெற்றியை தமது கட்சி பெறப்போகிறது என்று சி ஆர் சரஸ்வதி நம்பிக்கையுடன் எம்மிடம் கூறினார்.
புரட்சித்தலோட வரலாறு மறுபடியும் தமிழ்நாட்டில் திருத்திவிட்டது. மீண்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகங்கள் மத்தியில் சேர்ந்து மக்களுக்காக உழைக்கக்கூடிய தலைவர் அம்மா என்பதை இன்றைக்கு அம்மா நிரூபித்திருப்பதனால் மிக பெரும்பான்மை வெற்றி பெற்று ஒரு கின்னஸ் ரெக்கார்டுடன் மறுபடியும் அம்மா ஆட்சியில் அமர்வாங்க.
அதிமுக வெல்லும் வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் கடந்த தேர்தலில் பெற்ற வெற்றி போல் அதிகளவு ஆசனங்களுடன் ஆட்சி அமைப்பார்களா என்பது கேள்விதான். மே 16 இன்னமும் நாள் இருக்கிறது. அதற்கிடையில் என்ன நடக்கும் என்று நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் என்கிறார் பகவான் சிங்.
கம்ஃபர்டபிளா அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆனால் மே 16 இன்னும் நாள் இருக்கு. இதுல வாட் ஆர் தி சர்ப்ரைசஸ் நடக்கக்கூடும் என்று தெரியாது.
சில சிறு கட்சிகளும் அதிமுகவுடன் கூட்டு சேர்ந்து இந்த தேர்தலில் போட்டியிட்டாலும் ஒரு ஆளும் கட்சி சட்டமன்ற தேர்தலில் 234 தொகுதிகளிலும் ஒரே சின்னத்தில் போட்டியிடுவது இதுதான் முதல் தடவை. இரட்டை இலை சின்னம் 234 தொகுதிகளிலும் வெற்றி பெற்று கின்னஸ் சாதனை படைக்கப் போகிறது என்று அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினர் கூறுவது அவர்களின் அதீத நம்பிக்கையை காட்டுகிறதா? அது ஆணவத்தின் வெளிப்பாடா இல்லை அகங்கார போக்கா? இதனை மே 16 தமிழக வாக்காளர்கள் தீர்மானிப்பார்கள்.